தொடங்கப் போகின்றோம். இந்த சத்சங்கத்திற்கு எங்களுடைய குருமார்களின் ஆசீர்வாதத்தை எடுத்து, சத்குரு கிரிய பாபாஜியின் ஆசீர்வாதத்தையும் எடுத்து, பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைய சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லும் மட்டுக்குடியில் வான்மீயரோடு, நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நேற்றையான் சத்சங்கத்திற்கும் இந்த சத்சங்கத்திற்கும் இடையில் மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது. அந்த கேள்விகளை வைத்து இன்றைய சத்சங்கத்தை நான் செய்கின்றேன். முதலாவதாக நாங்கள் எங்களுடைய சாந்தி ஆசனத்தை பற்றி சிறிய விளக்கம் கேட்டிருந்தார் ஒரு அன்பர். அது மாத்திரமல்ல, இந்த சாந்தி ஆசனத்தில் நாங்கள் படிக்கும் சாந்தி மந்திரத்தை பற்றி விளக்கம் தருமாறு கேட்டிருந்தார். இந்த சாந்தி ஆசனத்தை பற்றி மீண்டும் எல்லோருக்கும் ஒரு முறை விளக்கம் தருகின்றேன். இந்த சாந்தி ஆசனம் எங்களுடைய பதினெட்டு ஆசனங்களில் முக்கியமான ஆசனம், பதினெட்டாவது ஆசனங்களாக இருக்கின்றது. இந்த ஆசனத்தில் நாங்கள் எங்களுடைய உடலை தளர்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உடல் சமநிலை சுவாசத்திற்கு வருகின்றது. அது கிரியா யோகத்தில் முக்கியமானதொன்று. ஏனென்றால் அந்த சாந்தி ஆசனத்தை முடித்தவுடன் நாங்கள் முதல் செய்வது எங்களுடைய பிராணாயாம பயிற்சி. அதற்கு உடல்நிலை சமநிலை சுவாசத்தில் இருப்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த சாந்தி, இந்த பதினெட்டு ஆசனத்தில் கடைசியாக அமைந்திருக்கும் சாந்தி ஆசனம் கிரியா சாதகர்களுக்கு அடுத்த நிலை பயிற்சியான சுவாச நிலை பயிற்சியான குண்டலினி பிராணாயாமமாக இருக்கலாம், சாதாரண சுவாசமாக இருக்கலாம், மிகவும் முக்கியமானது. ஆகவே நாங்கள் உடலை நன்றாக இந்த சாந்தி ஆசனத்தில் சொன்னது போல் தளர்த்தி, எங்களுடைய உடலை தளர்த்துவதன் மூலம் அந்த சாந்தியில் நீங்கள் முழு ஐந்து உடல்களையும் தளர்த்துவதன் மூலம் உங்களுடைய சமநிலை சுவாச நிலையை சாந்தி முடிந்து எழுந்திருந்தவுடன் எடுப்பீர்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு உங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்தை செய்வீர்களாக இருந்தால், சாதாரண பிராணாயாமத்தை செய்வீர்களாக இருந்தால், அதில் உங்களுக்கு மேக்சிமம், அதாவது கூடுதலான பயன்கள் கிடைக்கின்றது. அது ஒரு விடயம். மற்றது, உங்களுடைய ஐந்து உடல்களையும் இந்த சாந்தி ஆசனம் தளர்வுக்கு கொண்டு வருகின்றது ஒன்றின் பின் ஒன்றாக. ஆகவே இந்த சாந்தி ஆசனத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு தரவுகளையும் நனவு நிலையிலிருந்து, கண்கள் மூடியிருந்தாலும் உறக்கத்திற்கு செல்லாது, அந்த தரவுகள் முடியும் வரையின் நனவு நிலையிலிருந்து நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளை தளர்த்தி, கடைசியாக அந்த தரவுகள் முடியும் கட்டத்தில் உங்களுக்கு எந்த நிலை கிடைக்குமோ அந்தந்த நிலைகளுக்கு நீங்கள் போகலாம். அந்த நிலைகளை பற்றித்தான் நேற்று விரிவாக பார்த்தோம். அந்த நிலை, இந்த சாந்தி ஆசனத்தின் முடிவில் நீங்கள் எப்படியான நிலைகளுக்கு போகலாம் என்றால், நேற்று நாங்கள் பார்த்த உயிரின் ஐந்து நிலைகளான நனவு, அதிலிருந்து கனவு, சில வேளைகளில் அதிலிருந்து தூக்கம், அதிலிருந்து துரியம் என்று சொல்லப்படும் ஆழ்ந்த தூக்கம், அதிலிருந்து துரியாதீதம் என்று சொல்லப்படும் சமாதி, இந்த ஐந்து நிலைகளை கூடி நீங்கள் அந்த 10 நிமிடத்தில் எட்டி பிடிக்கலாம். உங்களுடைய பயிற்சிகளை பொறுத்தது. நிச்சயமாக எல்லோரும் முதல் 3 நிலைகளையும் எட்டி பிடிப்பீர்கள். ஆகவே இந்த சாந்தி ஆசனம் என்பது மற்ற எந்த யோகத்திலும் இல்லாத ஒரு முக்கியமான ஆசனம். கிரியா யோகத்தில் பாபாஜியால் சிவ யோகத்தில் இருந்து வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சாந்தி ஆசனத்தில் எவ்வளவு அபரீத சக்தி இருக்கும் என்பதை பலமுறை நான் சொல்லியிருந்தாலும் இன்று அதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக விளக்கத்துடன் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆதலால்தான் எங்களுடைய ஆசன வகுப்பில் கடைசியில் யாராவது ஆசனங்கள் போடாமல் இந்த வகுப்பில் இருந்தால் கூட இந்த சாந்தி ஆசனத்தை போடுங்கோ ஐயா, போடுங்கோ அம்மா என்று இறந்து கேட்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் மற்ற ஆசனங்கள் போடாவிட்டாலும் இந்த ஆசனத்தில் சொல்லப்படும் தரவுகளை படுத்திருந்து ஒன்று நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்கு ஏற்றவாறு இந்த 5 நிலைகளையும் ஒட்டி பிடிப்பீர்கள். ஆகவே இந்த சாந்தி ஆசனம் என்பது மிகவும் முக்கியமானது என்பது இப்போது மேலும் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் நேற்று எங்களுடைய திருமூலருடைய குருபூசை நாள் தெரிந்தோ தெரியாமலோ இதுதான் பாபாஜியின் திருவிளையாடல். திருமூலர் தன்னுடைய 7வது அத்தியாயத்தில் இந்த 5 நிலைகளை பற்றியும் விளக்கமாக கொடுத்திருக்கின்றார். அது சைவ சித்தாந்தத்தில் மாத்திரமல்ல திருமூலரின் திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவருடைய நன்னாளான குரு பூசையில் நாங்கள் அதை பற்றி சிந்தித்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதனுடைய கருத்து என்னவென்றால், கிரியா யோகத்தில் அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பூரணமாக நேற்று கிடைத்திருக்கின்றது. அப்போது இப்படி நல்ல நல்ல நிலையை தரும் இந்த சாந்தி ஆசனத்தை நாங்கள் எப்பொழுதும் போடணும் எங்களுடைய ஆசனத்துடன் சேர்ந்து கடைசியில். அது மாத்திரமல்ல, இந்த சாந்தி ஆசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்கைக்கு போகும்போது செய்ய வேண்டும் என்றும் நான் முதல் சத்சங்கங்களில் சொல்லியிருக்கின்றேன். அதை செவிடும் மடுத்தாதவர்கள், அதை செவி மடுத்தாதவர்கள், அதை கேள்விப்படாதவர்கள் இதுவரை இன்னும் ஒரு முறை இந்த சாந்தி ஆசனத்தை நீங்கள் படுக்கைக்கு போகும்போது தலகணியை பின்னால் தள்ளிவிட்டு உங்களுடைய கட்டிலில் படுத்து தலகணி இல்லாமல் இந்த சாந்தி ஆசனத்தில் சொல்லப்படும் தரவுகளை உங்களுடைய மனதிலிருந்து கொணர்ந்து ஓ என்னுடைய ஆசன டேப்பை உங்களுடைய பக்கத்தில் ஃபோனில் இருந்தோ அல்லது சிடியில் இருந்தோ போட்டு அந்த தரவுகளின்படி உங்களுடைய உடலை தளர்த்தி கண்ணை மூடிக்கொண்டு போவீர்களாக இருந்தால் நான் இப்போ சொன்ன அவ்வளவு விஷயமும் உங்களுக்கு ஒரு 6 அல்லது 8 மணித்தியாலம் உங்களுடைய தூக்கத்தில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் அந்த நிலையிலேயே நீங்கள் உறங்குவீர்களாக இருந்தால் தடங்கள் இல்லாது உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். செய்து பாருங்கள். உங்களுடைய உடல் தளர்வு நிலைக்கு வருவது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆன்மீக பயிற்சியில் ஒரு என்னை கேட்டிருந்தால் தான் ஆன்மீக பயிற்சி செய்கின்றேன், தன்னுடைய நிலைகளை எவ்வாறு உணர்வதென்று அதற்குரிய ஒரு விடை இதுவாகும். அதாவது இந்த சாந்தியில் நீங்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கும்போது உங்களுடைய ஆன்மீக பயிற்சிக்கேற்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தூக்கத்துக்கு போகும் வரை நனவு நிலையிலும், அதைத் தொடர்ந்து கனவு நிலையிலும், அதைத் தொடர்ந்து தூக்க நிலையிலும், அதைத் தொடர்ந்து துரியம் என சொல்லப்படும் அதி உயர் ஆள் தூக்கத்திலும், அதைத் தொடர்ந்து துரியாதீதம் என்று சொல்லப்படும் கடைசி நிலையாகிய சமாதியிலும் கிடைக்கும். அதை வைத்தே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆன்மீக பயிற்சியை நீங்கள் எப்படி போகின்றீர்கள், என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து உங்களுடைய ஆன்மீக நாட்குறிப்பில் அதை எழுதி அது தொடர்ச்சியாக கிடைக்கின்றதா அல்லது மாதத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கின்றதா என்றதை உங்களுடைய நாட்குறிப்பை வைத்து பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை அந்த நிலையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை விட வேறு நிலைகளும் இருக்கின்றது. இன்று நாங்கள் அந்த பகுதியை கதைக்கும் போது அந்த அன்னை கேட்ட கேள்விக்கு ஒரு மறுமொழி பாபாஜியால் தரப்படுகின்றது. ஆகவே இந்த சாந்தி ஆசனம் என்பது மிகவும் முக்கியமானது. உதய், நீங்கள் நாளாந்தம் வாழ்க்கையில் படுக்கும் போது செய்வது உகந்தது. படுக்கும் போதுதான் நீங்கள் அந்த நிலையில் படுக்க வேண்டும். தலகணியை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஆசனத்திலிருந்து உறக்கத்திலிருந்து மீண்டும் கண் விழித்து விட்டால் பேருந்து நீங்கள் தலகணியை எடுத்து போட்டு படுக்கலாம். தலைக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே சாந்தியாசனத்தை செய்தால் நாள் முழுக்க சாந்தியாசனத்தில் தான் படுத்திருக்க வேண்டும் என்றில்லை. நீங்கள் அந்த தூக்கத்திலிருந்து கலைந்து வரும் வரைக்கும் அதே ஆசனத்தில் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கலைந்தால்தான் தலகணியை இழுத்து வைத்து படுக்க முடியும். ஆகவே உதய், எல்லோரும் ஒவ்வொரு நாளும் இன்றையிலிருந்து கடைப்பிடியுங்கள். கடைப்பிடிக்காதவர்கள் இது தனிய உங்களுடைய ஆன்மீக அனுபவத்தை எடுப்பதற்கு மாத்திரமல்ல, உடலில் இருக்கும் சமிபாட்டுத்தன்மை, உடலில் இருக்கும் நோய்கள், உடலில் இருக்கும் மற்றைய அலட்சிகள், ஐந்து உடல்களிலும் தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறி உடம்பு, ஆத்ம உடம்பு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் ஒரு விஷயமாகும். ஆகவே நீங்கள் இந்த சாந்தி ஆசனத்தை அவ்வளவு கொடுத்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை இணைத்து விடுவது உங்களுக்கு சிறந்தது. உங்களுக்கு அதில் ஏதாவது கேள்விகள் இருக்குமாக இருந்தால் கூடி இணைத்து பாருங்கள். அடுத்தடுத்த சத்சங்கங்களில் நீங்களே வந்து அதில் இருக்கும் நன்மைகளை பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதில் இன்னொரு நண்பர் கேட்ட கேள்வி, நாங்கள் அந்த சாந்தி ஆசனத்தில் ஆசனம் எல்லாம் முடிந்து நித்திரையை விட்டு எழும்பும் போது, நித்திரையை இல்லை அந்த நிலையை விட்டு எழும்பும் போது ஒரு பாட்டு பாடிக்கொண்டோ எழும்புகின்றோம். அதற்கு பெயர் சாந்தி பாட்டு. அந்த பாட்டின் தன்மையை விளக்கம்படி சொல்லியிருந்தார். அதை யோகியார் என்னுடைய குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை உங்களிடம் ஒப்புவிக்கின்றேன். அந்த பாட்டு உலக சாந்திக்காக பாடப்படும் பாட்டு என்று என்னுடைய குரு சொல்லுவார். அதாவது மூன்று தரம் சாந்தியை சொல்லுகின்றோம். அதை அவதானித்திருப்பீர்களாக இருந்தால் முதலாவது சாந்தி உறக்க கூவுகின்றோம், இரண்டாவது சாந்தி நடுநிலை குரலில் சொல்லுகின்றோம், மூன்றாவது சாந்தி குறைந்த அமைதியில் சொல்லுகின்றோம். த்ரீ டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். முதலாவது வாய்ஸ், முதலாவது சத்தம் சாந்தி சொல்வது இந்த பிரபஞ்சத்திற்காக, பிரபஞ்சத்தை கூவி அழைக்கின்றோம் எங்களுடைய சாந்தியில். அதுதான் அண்டம், நாங்கள் தான் பிண்டம், அதன் பகுதிதான் நாங்கள். இரண்டாவது சாந்தியை நாங்கள் மத்திய ஒளியில் அரை ஒளியில் கதை சொல்லும்போது அது நாங்கள் எங்கே இந்த ஆசனம் செய்கின்றோமோ அந்த நாட்டுக்குரிய கூவல். அதாவது நாங்கள் இப்போது டொரண்டோவில் செய்கின்றோம், நாங்கள் அதை சொல்லும்போது டொரண்டோ மாநகரத்திற்காக நாங்கள் அதை கூவுகின்றோம். அந்த சாந்தியை வரவழைக்கின்றோம் எங்களுடைய நகரத்திலிருந்து. மூன்றாவது சாந்தி மிகவும் அமைதியான குரலில் சொல்வது எங்களுடைய கிரியா யோகா சாதகர்கள் இந்த சாந்தியில் பங்கு பெற்றுபவர்களுக்குரிய சாந்தியாகும். அப்போ பிரபஞ்சத்திலிருந்து எங்களுடைய உலகத்திற்கு கொண்டு வந்து உலகத்திலிருந்து எங்களுடைய உடலுக்கு கொண்டு வருகின்றோம். அதான் அந்த மூன்று நிலைகள். அதை முடித்தவுடன் சலோம் சட்னம், சலோம் சட்னம் சாது என்று தொடங்கி அந்த சாந்தி பாட்டை பாடுகின்றோம். அது எங்களுடைய கிரியா பஜன் புத்தகத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் அந்த புத்தகத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த பாட்டை நான் எல்லோருக்கும் அனுப்பியும் இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். கிட்டடியில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அதில் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த இணைப்பை இந்த வீக்கெண்ட் எல்லோருக்கும் அனுப்புகின்றேன். அதை முடிந்தளவு பாடமாக்குங்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் 16 சொல்லுகள் அடங்கியிருக்கும். இந்த 16 சொல்லுகளும் என்னவென்றால், இந்த பிரபஞ்சமே ஓம்காரத்தால் ஆனது. ஓம், அகரம், உகரம், மகரம் என்று சொல்லப்படும் மூன்று நிலைகள் சேர்ந்தது ஓம் என்ற பிரபஞ்சம். பிரணவ மந்திரம் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சிவயோகத்தில் இந்த ஓம் என்ற பிரபஞ்ச மந்திரம் அமைந்திருப்பது போல மற்றைய மதங்களிலும் அந்த ஓம் அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய மதத்திற்கேற்ற முறையில் அந்த 16 உலகில் இருக்கும் பல சமயங்கள் இருக்கின்றது. ஆனால் உலகில் இருக்கும் 16 பெரிய சமயங்களில் அவர்கள் இந்த ஓம் என்று நாங்கள் சொல்லும் பிரணவ மந்திரத்தை அவர்கள் தங்களுடைய சமய முறைப்படி என்ன சொல்கின்றார்களோ அந்த சொல்லுகள் அடங்கியதைத்தான் நாங்கள் அந்த சாந்தியின் போது கூவி அழைக்கின்றோம். எங்களுடைய ஓம்காரத்துடன் மற்ற 15 பெரிய சமயங்கள் அடங்கிய அவர்களுடைய சமயத்தில் இருக்கும் ஓம்காரத்தை சேர்த்து சொல்லுகின்றோம் உலக சாந்திக்காக. ஆதலால்தான் இந்த பாட்டென்பது சாந்தி பாட்டு, உலக அமைதிக்காக நாங்கள் பாடும் பாட்டு. அப்போ நாங்கள் எங்களுடைய சாந்தி ஆசனத்தை முடித்து எழும்பும் போது இந்த பாட்டை பாடி உலக சமாதானத்தை வேண்டி அதை பிரபஞ்சத்திலிருந்து எங்களுடைய ஆன்ம லெவலுக்கு உலகில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாருடைய நிலைக்கும் கொண்டு வந்து அதை பாடி முடித்து எங்களுடைய உடலை தளர்த்தி எழும்பி சாந்தி ஆசனத்தை முற்றுப்புற வைக்கின்றோம் என்று அந்த அன்பருக்கு இன்று வழங்கப்படுத்துகின்றேன். ஆகவே இந்த சாந்தி ஆசனம், இந்த சாந்தி மந்திரம் எல்லாம் மிகவும் முக்கியமானது. அதான் எங்களுடைய 18வது கடைசி ஆசனமாகிய கிரியா யோகத்தில் சாந்தி ஆசனத்தின் மகிமை. மற்றது எங்களுடைய ஆசிரியர்களுக்கு மாத்திரம் தெரிந்திருக்கும், சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன், மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த சாந்தி ஆசனத்தை நீங்கள் முடித்து எழும்பும் போது அதை நான் இன்று எல்லோருக்குமே சொல்லி தருகின்றேன். இன்றைய சத்சங்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது உங்களால் பார்க்க முடியாது, உங்களுடைய சொந்த உடலிலேயே நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இந்த சாந்தி நிலைக்கு நனவு, கனவு, தூக்கம், துரியம், துரியாதீதம் என்ற நிலையில் போய்கொண்டிருக்கும் போது அந்த நிலையில் உங்களுடைய உடலை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரியும் இந்த நிலைகளில், அது என்னவென்றால் நீங்கள் இந்த சாந்தியை செய்து கனவு கண்டீர்கள் என்றால் அந்த கனவு என்ன உங்களுக்கு கண்டீர்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய உடலினிலேயே செயல்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் நேற்று அந்த சத்சங்கத்தில் விரிவாக பார்த்தோம். அப்படி கனவு கிடைக்காவிட்டால் நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் நன்றாக தூங்கி எழும்பினீர்கள் என்பது நீங்கள் விழிப்புக்கு வரும்போது உங்களுடைய உடலில் இருக்கும் உடல் எவ்வளவு ஓய்வாக இருக்கிறது என்பதை பொறுத்து அடடா நல்ல தூக்கத்திலிருந்து எழும்பி இருக்கின்றேனே என்பது உங்களுடைய உணர்வு மூலம் தெரிய வருகின்றது. அதையும் விட துரியம் என்ற நிலைக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் அந்த நிலையில் உங்களுடைய ஆன்மாவும் பிராணனும் தான் வேலை செய்யும் என்று நேற்று சொல்லியிருந்தேன். அதாவது மூச்சு காற்றும் உங்களுடைய ஆன்மாவும் அந்த நிலை வரைக்கும் போய் திரும்பினீர்கள் என்றால் நீங்கள் நனவுக்கு வரும்போது ஒரு மயக்கத்திலிருந்து வந்த நிலையில் இருப்பீர்கள். அதாவது நீங்கள் ஆழ்ந்த தூக்கம் கூட ஆழ்ந்த தூக்கத்தில் கூட இருந்தீர்கள் என்பதையும் தாண்டி அதுக்கு அடுத்த துரிய நிலைக்கு போயிருப்பீர்களாக இருந்தால் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் எழும்பி இருப்பீர்கள். எங்கே இருக்கின்றேன், எங்கே போனேன், ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. எழுந்திருக்கும் போது சிறிது சிந்திப்பீர்கள். அது நீங்கள் ஒரு சில நிமிடம், ஒரு சில செகண்ட் அந்த நிலைக்கு போய் வருவீர்கள். அது பெர்மனண்ட் அல்ல, அது தற்காலிக நிலை. அதே பெர்மனண்டாக மாறும் போது அது சமாதியை நோக்கி அடுத்த நிலைக்கு செல்லும். அதை விட்டு அடுத்த நிலைக்கு போவீர்களாக இருந்தால் சமாதி நிலைக்கு, அந்த நிலை உங்களுக்கு கிட்டும் போது இந்த பயிற்சிகளால் இந்த புறப்பிலோ அல்லது இன்னொரு புறப்பிலோ அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுடைய ஆன்மா நிச்சயமாக இந்த பயிற்சிகள் மூலம் சகசாரத்தை எட்டி பிடித்து உங்களுடைய குண்டலினி சக்தியாகிய உமாதேவியார் சிவனை அடைந்து சிவன் பாதி சக்தி பாதி என்ற அத்தியநாதீஸ்வரர் நிலையில் சகசார சக்கரத்தில் இருந்து இருக்கும் நிலையில் உங்களுடைய ஆன்மா உடலை விட்டு வெளியால் போய் வரும் தன்மையை நீங்கள் எடுக்கும் போது இந்த சாந்தியின் போது அந்த நிலையில் யாராவது இருந்தால், அந்த நிலை என்பது உயரிய நிலை. ஒரு நிலைக்கு வரும்போது நீங்கள் அந்த நிலைக்கு இந்த பிறப்பிலோ எனது பிறப்பிலோ அந்த நிலையில் இருந்து கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய கருத்து என்னவென்றால், உங்களுடைய ஆன்மா உடலை விட்டு வெளியால் போனால்தான் நீங்களே உங்களை பார்க்கலாம். அந்த நிலை பெரிய நிலை, அதான் இறுதியான நிலை. ஆகவே இந்த சாந்தி ஆசனத்தின் மகிமையை இன்னும் 2 மடங்கு உங்களுக்கு மேலே கொண்டு போய்விட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த சாந்தி ஆசனத்தில் அந்தளவு பெரிய விஷயங்களை உங்களால் காண முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் சாதாரண முதலாவதாக நீங்கள் உங்களுடைய சாந்தி ஆசனத்தில் உடலை எல்லாம் நீங்கள் தளர்த்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய செயல்களுக்கு என்னுடைய சொற்களை கேட்டு தரவுகளை கேட்டு உடலின் உள்ளே இருக்கும் தீக உடலில் இருக்கும் நோக்களை கூட கண்டறிந்து அது என்னுடைய தரவுகளில் வருகின்றது. அந்த நோக்கள் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் நோக்கள் செல்ஃப் ஹீலிங் என்று சொல்லப்படும். உங்களுக்கே நீங்கள் செய்யும் யோக சிகிச்சை மூலம் அதை செல்ஃப் சஜெக்ஷன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு நீங்களே கூறி அந்த நோவை அந்த உடல்களிலிருந்து எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அந்த ஆசனத்தில் அந்த உடல் நிலையில் கிடைக்கும். அதை கூட உங்களுடைய தீக உடம்பிலிருந்து அப்படியான நோய்களை இல்லாமல் பண்ணி நீங்கள் சுவது இயலாக ஒவ்வொரு நாளும் இருக்கலாம். இப்படி சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் எல்லா உடல்களிலும் தீக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவு உடல், ஆன்ம உடல் என்று சொல்லப்படும் எல்லா உடல்களில் இருக்கும் பிரச்சனைகளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிவர்த்தி செய்து கொண்டு போகலாம். இந்த சாந்தி ஆசனத்தை உங்களுடைய நித்திரையின் போது, நித்திரைக்கு போகும்போது செய்துவிட்டு படிப்பீர்களாக இருந்தால் அந்த பஞ்சியை பார்க்காமல் அந்த 3 நிமிடங்களோ 4 நிமிடங்களோ அந்த உடலை தளர்த்தி படுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நித்திரையும் கிடைத்து உங்களுடைய பயிற்சிக்கு ஏற்ற முறையில் இந்த 5 நிலைகளை சென்றடையவும், அதை விட உங்களுடைய தீக உடம்பில் இருக்கும் பிரச்சனைகள் நோக்களை கண்டறிந்து அதை இல்லாமல் பண்ணுவதற்கும் இது உகந்த ஆசனம். ஆகவே இவ்வளவு நாளும் நீங்கள் அந்த ஆசனத்தை உணர்ந்திருக்காவிட்டால் இன்று ஆவது உணருங்கள் என்று அந்த ஆசனத்தை வைத்து கேட்டுக்கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்லப் போகின்றேன். அடுத்த கேள்வி வந்தது 3வது கேள்வி. இது நல்லொரு கேள்வி. அந்த கேள்வி என்னவென்றால், ஐயா, எனக்கு இப்போது 40 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்ட வயதில் வாழ்கின்றேன் ஒரு சாதகர். இந்த வாழ்க்கையில் தான் எனக்கு கிரியா யோகம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் கிரியா யோகத்திலும் இந்த சைவ சித்தாந்த ஆழ்ந்த கருத்துக்களை நான் இப்போது அறிந்து கொண்டு வரும்போது கிரியா யோகத்தில் இருக்கும் யோக கருத்துக்களுக்குரிய ஆழ்ந்த கருத்துக்களை அறிந்து கொண்டு வரும்போது இதற்கிடையே முழுமையாக இறங்கி விட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருக்கின்றேன். ஆனால் இறங்க முடியாத நிலையில் இருக்கின்றேன். இது ஏன் இப்படி எனக்கு நடந்திருக்கின்றது? என்னுடைய ஆன்மாக்கு இப்படியான ஒரு விழிப்புணர்வு வரும்போது நான் என்னுடைய சுய முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இருந்திருந்தால் நான் இப்பவே இந்த பயிற்சியில் 100% இறங்கி இதில் மேல் நோக்கி வந்திருப்பேன். இப்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் புரிகின்றது. ஆனால் கடவுள், ஓ, அவர் கடவுள் என்று தான் சொன்னார். ஏனென்றால் இப்போதான் கிரியா யோகத்துக்குள் வந்திருக்கின்றார் சில ஆண்டுகள். கடவுளே எனக்கு இப்படியான ஒரு நிலையை தந்திருக்கின்றார். அத்தந்தவர் அதை சரியான நேரத்தில் சரியான வயதில் தந்திருந்தால் நான் இன்னும் நன்றாக செய்திருப்பேனே, இதற்குரிய விளக்கத்தை தருவீர்களா என்று கேட்டிருந்தார். அதற்குரிய விளக்கம் என்னவென்றால், அவருடைய கர்மா, அவருடைய ஆன்மா பல பிறப்புகளை எடுத்து இந்த பிறப்பிற்கு வந்திருக்கின்றது. இந்த பிறப்பில்தான் அவருடைய ஆன்மா கிரியா யோகத்தில் இறங்கியிருக்கலாம், அல்லது முற்பிறப்புகளிலும் இறங்கியிருக்கலாம். அது அவருடைய பயிற்சியை பொறுத்துத்தான் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த பிறப்பில் வைத்து பார்க்கும்போது நான் அவருக்கு சொன்னது, எப்பவும் எந்த விஷயத்திலையும் உலகியல் வாழ்க்கையில் கூட ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தை உடனேயே செய்து முடிக்க வேண்டும். இது முதல் தெரிந்திருந்தால் நன்றாக செய்திருப்போம் என்பது மனிதர்களுடைய ஆதங்கம். ஆனால் அதே மனிதர்கள், அப்படி யோசிக்கும் மனிதர்கள் கூட இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் கிடைத்தவற்றை கூட மறந்துவிட்டு தங்களுடைய உலகியலில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது பெரும்பான்மையானவர்கள். ஆகவே என்னுடன் கேள்வி கேட்டவர் என்ன நோக்கில் கேட்டார் என்பது தெரியாது. அவர் விரும்புகின்ற மாதிரி உடனேயே தான் அதற்குள் குதித்து நீந்த போகின்றேன் என்ற கருத்து தெரிவித்த கருத்தின்படி அவர் அப்படி குதித்து விடுவாரோ என்ற பயத்தினால் அவருக்கு நான் சொல்லும் மறுமொழி என்னவென்றால், நீங்கள் இந்த நிலையில் தான் உங்களுக்கு கிரியா யோகம் இந்த பிறப்பில் கிடைக்க வேண்டும் என்று கிடைத்திருக்கின்றது. இந்த கிரியா யோக வாழ்க்கை என்பது நீங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடையும் வரை நீங்கள் செய்து கொண்டு போக வேண்டியது. அதற்கு இன்னும் ஒரு பிறப்பா ரெண்டு பிறப்பா இந்த பிறப்பு மாத்திரமா இன்னும் தெரியாது. உங்களுடைய பயிற்சி சாதனை மூலம்தான் உங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கும் சாதகரே, நீங்கள் இப்போ கிடைத்ததை உங்களுடைய இப்போ இருக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை பயிற்சி செய்து கொண்டு போங்கள். இதற்காகத்தான் நாங்கள் இந்த கிரியா யோகத்தை குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும் யோகமாகவே பழக்கி வருகின்றோம் எங்களுடைய சாதகர்களுக்கு. மற்ற எந்த யோகத்திலும் குடும்பம் என்ற சொல்லுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆன்மாக்கள் தனித்தனி ஆன்மாக்களாக இருந்தாலும் கிரியா யோகம் என்பது ஒரு குடும்பமாக செய்யும் யோகம் என்பதை பாபாஜி வலியுறுத்தி இருக்கின்றார். அதற்காக முதல் முதல் இந்த கிரியா யோகத்தை உலகத்திற்கு கொண்டு வரும்போது, உலக மக்களுக்கு கொண்டு வரும்போது, அது லாகிரி மகாஷயர் மூலம் கொண்டு வரப்பட்டது. அப்போது அது மக்கள் குடும்பமாக இருந்து இந்த யோகத்தை பயில வேண்டும் என்பதை மிகவும் உன்னிப்பாக முறையாக பாபாஜி திணித்திருந்தார். அதனால் தான் அவர் லாகிரி மகேஷருக்கு கொடுத்த கடமை என்னவென்றால், நீ உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே இதனுடைய உயரிய நிலையான ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து உலக மக்களுக்கு செய்து காட்ட என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமை லாகிரி மகேஷருக்கு பாபாஜியார். என்றபடியால் இந்த யோகம் ஒரு உன்னதமான யோகம். அதிலும் ஒரு சிறு கருத்தை சொல்லுகின்றேன். லாகிரி மகாஷியர் பாபாஜியினுடைய உடன் இருக்கும் ஒரு பெரிய சீடர். அவர் ஞான நிலையை எய்து பாபாஜியை அடைந்தவர், இறைநிலையை எய்தியவர். இருப்பினும் பாபாஜி தன்னுடைய கடமைகளை உலகத்தில் இருக்கும் பாமர மக்களுக்கு கொடுப்பதற்காக 1850 லாகிரி மகாஷியரை கண்டுபிடித்தென்றால் அவர்தான் லாகிரி மகாஷியரை இந்த புறப்படுக்க வைத்தார். இறைநிலையிலிருந்து அவரை அவரது 33வது வயதில் அவரை தொட்டு என்றால் அவரை தன்னுடைய மலைக்கு கிட்ட அவருடைய வேற நிமித்தமாக வரப்பண்ணி அங்கு தன்னுடன் தொடர்பு கொள்ள பண்ணி அந்த நிலையில் அந்த இரவில் ரெண்டு பேரும் அந்த மலைக்கு கிட்ட மலை உச்சியில் சந்திக்கும் போது அவர் லாகிரி மகேஷியரை பார்த்து கேட்கின்றார், என்னை உனக்கு அடையாளம் தெரிகின்றதா என்று. அப்போது அவர் தன்னுடைய உருவில் வரவில்லை, வேறு வடிவத்தில் அசரீரி மூலம் கேட்கின்றார், உருவத்தை காட்டாது. அப்போது கூட லாகிரி மகேஷியரால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு அவர் லாகிரி மகேஷியருடைய நெற்றி பொட்டை தன்னுடைய கைகளினால் தொடுகின்றார், ஞான கைகளினால். அப்போதுதான் சூட்சும நிலையில் இருக்கும் பாபாஜியை லாகிரி மகேஷியர் கண்ணூடாக பார்க்கின்றார். அவருக்கு அந்த ஞான சக்தி பழையபடி கிடைத்துவிட்டது. அவரை கும்பிடுகின்றார். அவர் கேட்ட முதலாவது கேள்வி, பாபாஜியை, நானா இப்படி இங்கு பிறந்திருக்கின்றேன், 33 வயதில் இருக்கின்றேன், நான் தான் லாகிரி மகேஷியர், நான் தான் என்னுடைய ஆன்மா என்பதை நான் இதுவரை உணரவில்லை, சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றேன், குடும்பத்தில் இருந்திருக்கின்றேன், திருமணமாகிவிட்டது, 3 பெண் குழந்தைகள், 4 பேரக்குழந்தைகளுடன் இருக்கின்றேன். அப்போது பேரக்குழந்தைகள் அந்த நேரம் இல்லை, மன்னிக்க வேண்டும், 3 பெண் குழந்தைகளுடன் இருக்கின்றேன், அது 33 வயசு. அவர் உடனடியாக பாபாஜியிடம் கேட்பது, என்னை தயவு செய்து என்னுடைய பழைய நிலைக்கு அழைத்து சென்றிடுங்கள், எனக்கு இந்த உலகியல் வாழ்க்கை வேண்டாம், நான் இப்போது யார் என்று எனக்கு தெரிகின்றது என்று சொல்லுகின்றார். அதற்கு பாபாஜி சொல்லும் கருத்து என்னவென்றால், உன்னை நான் தான் இந்த புறப்புக்கு செல்ல விட்டேன், நான் தான் உன்னை இந்த உலகியலிலிருந்து உலகியல் வாழ்வில் ஈடுபட விட்டேன், அதன் காரணமாகத்தான் நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இப்போது 3 குழந்தைகளுடன் இருக்கின்றாய், 3 பெண் குழந்தைகளுடன். ஆனால் நான் இன்று உன்னை அழைத்து உன்னை யார் என்று உனக்கு அறிவூட்டியதற்கு காரணம், இப்போதுதான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். இந்த கிரியா யோகம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். இன்றிலிருந்து அதை நீ உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒன்று மக்களுக்கு அந்த கிரியா யோகா தீட்சையை கொடுத்து அந்த வழிமுறைகளை பயில விரும்புபவர்களுக்கு உன்னுடைய நகரத்தில் மாத்திரம் செய்து கொடுத்து இந்த கிரியா யோகத்தின் தத்துவத்தை அவர்களுக்கு சொல்லி அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு நீ வாழ்ந்து இறுதியில் ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து என்னிடம் வருவாயாக என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அப்போ லாகிரி மாயசேருடைய எண்ணமும் என்னுடைய சாதகர் கேட்ட கேள்வி மாதிரி தான் இருந்தது. என்னை அவர் கேட்டதும் அதே மாதிரி தான், இப்படியான ஒரு அருமையான கிரியா யோகமும் விளக்கமுள்ள யோகமும் இப்போதுதான் என்னுடைய வயதில் கிடைத்திருக்கின்றது. 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதில் நான் என்ன பாவம் செய்தேன் இது இப்போ கிடைப்பதற்கு? உதயன் இன்னொரு 20 வருடங்களுக்கு முன்னால் கிடைத்து கிடைத்திருந்தால் நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் போயிருக்க மாட்டேன். அப்படி போயிருந்தாலும் என்னுடைய குடும்பத்தவர்களுடன் சேர்ந்து இந்த கிரியா யோகத்தை பழகியிருப்பேன். இப்போது நான் என்னுடைய மனைவியிடம் கிரியா யோகத்துக்கு வாங்கள் என்று சொன்னால் அவங்கள் வருவாங்களா தெரியாது. எல்லோரும் நீங்கள் கூறியபடி ஐயா, எல்லோரும் சேர்ந்து என்னுடைய குடும்பத்தவர்கள் என்னுடன் இந்த யோகத்தை பழகினால் எனக்கு அந்த கேள்வி வராது. அதில் ஒரு ஐயம் இருக்கின்றபடியால் தான் கேட்கின்றேன். என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார். அவருக்கு நான் சொல்லும் மறுமொழி, அந்த குடும்பத்தவர்கள் அவருடன் சேர்ந்து இந்த யோகாவை செய்வதற்கு நான் உதவி செய்கின்றேன் முடிந்தளவு. ஆனால் அவர் அவர்களுடைய ஆத்ம கண்டிஷனில் பொறுத்தது தான் அவர்கள் இந்த யோகத்திற்கு விரும்பி வருவார்களா இல்லையா என்பது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த வாழ்க்கையில் ஈடுபட்டபடியால் குடும்ப நிலையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தவறாது செய்து அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு கர்மாவையும் அடுத்த பிறப்புக்கும் எடுத்து கொண்டு போகாது. அதில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து உங்களை உலகியல் வாழ்க்கையிலிருந்து சிறிது சிறிதாக விலத்தி உங்களுடைய ஆன்மாவை அவர்களுடைய சேவையில் ஒரு இம்மி அளவும் பிழை இல்லாது அவர்களுடைய சேவையை செய்து உங்களுடைய பயிற்சியையும் நீங்கள் செய்து அவர்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் இந்த பிறப்பில் என்ன நிலைக்கு வரையணுமோ அதை வரையும் வந்தடையுங்கள், வந்ததை கொண்டு செல்லுங்கள் அடுத்த பிறப்புக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து அவருக்கு. ஆகவே நான் இங்கே லாகிரி மகேஸ்வரரை கொண்டு வந்து அந்தளவு தூரம் விளங்கப்படுத்தியதும் அவருக்கு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான். ஏனென்றால் அந்த மகானே தன்னுடைய ஆன்ம நிலையை முடித்து இறையுடன் பாபாஜியுடன் இருக்கின்ற மகானே இந்த பிறப்புக்கு வந்தது அப்படியான ஒரு விஷயத்தை செய்து காட்டுவதற்கு அந்த மகானே தான் திரும்ப தன்னுடைய நிலை இருக்கின்றது என்று அவருக்கு தெரியும். போகப்போ என்று வரப்போற என்று கேட்டும் பாபாஜி அவரை அவருடைய பணியை செய்து விட்டு வா என்று தான் விட்டுவிட்டு போனார். அவருக்கே அந்த கதி என்றால் சாதாரண மானிடராகிய எங்களுக்கு என்ன கதி? ஆகவே இந்த கிரியா யோகம் என்பது அவ்வளவு அருமையான யோகம், முக்கியமான யோகம் என்றபடியால் இந்த பிறப்பில் உங்களுக்கு இந்த யோகத்தை பற்றி அறிவதற்கோ கேட்பதற்கோ இதில் பயிற்சி செய்வதற்கோ உங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு விடயம். அதை தவற விடாது. முடிந்த அளவு உங்களுடைய குடும்பத்திலிருந்து குடும்பத்தார்களுக்கோ உங்களுடைய உறவு மற்றவர்களுக்கோ செய்யும் கடமைகள் ஏதும் இருந்தால் அதை எள்ளளவும் தவறாது செய்து கொண்டு இந்த கிரியா யோகத்தில் உங்களுக்கு முடிந்த அளவு கூடுதலாக பயணம் செய்து கொண்டு முடியுமானால் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் இந்த பாதையில் அழைத்து வரும்போது இன்னும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் 3-4 ஆன்மாக்கள் உங்களுடைய குடும்பத்தில் இந்த பிறப்பில் இணைந்திருக்கும் ஆன்மாக்களுக்கு நீங்கள் பெரிய உதவி செய்வதாக இருக்கும். அவர்களையும் இந்த இடத்தில் இணைத்து கொன்று உங்களுடைய பயணிப்பது உங்களுடைய சாதனைக்கும் அவர்களுடைய சாதனைகளுக்கும் நன்றாக இருக்கும் என்று கூறி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் விடை காணுவதற்கு நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்.